نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، وقد قال الله تعالى في القران الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هذه سبيلي ادعو الى الله على بصيرة انا ومن اتبعني صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الانف، ان قيد انقاد وان انيخ على صخرة استناخ، او كما قال النبي صلى الله عليه وسلم. ஏகபுகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துரித்த எங்கள் உயிருள்ள மேலான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நவயத்துல் இஅதிகாஃப மா தும்து பி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ், என்னை படைத்தவனே, என்னை போஷிப்பவனே, நான் என்னுடைய அனைத்து தேவைகளையும் விட்டுவிட்டு உன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய பள்ளியிலே வந்து நான் இந்த அமல் இபாதத்துக்காக வேண்டி நான் தரித்திருக்கின்றேன், இருக்கின்றேன் என்ற நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை அது ஒரு சொற்ப காலமாக ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு மௌத்து என்பது நிச்சயம். அந்த மௌத்துக்கு பின்னால் அவனுடைய முதல் இல்லம், முதல் மஞ்சள் கபராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கபர் என்பது அது தனிமையின் வீடு, புழு பூச்சிக்கள் நிறைந்த வீடு. அங்கே நல்லமல்கள் செய்தவர்கள் வெற்றியாக வெற்றியாளர்கள், தீயமல் தீய விடயங்கள் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் கை சேதப்படக்கூடிய அந்த நாளாக அந்த கபருடைய முதல் மஞ்சளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அந்த முதல் வீட்டிலே நம்மளுடைய சொத்து செல்வங்களோ, நம்மளுடைய ஆட்சிகளோ, நம்மளுடைய பட்டம் பதவிகளோ, நம்மளுடைய குடும்ப உறவினர்களோ, நம்மளுடைய வம்சங்களோ நமக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அந்த கபரிலே நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, நமக்கு விமர்சனம் அளிக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வை தக்வா கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி பயந்த அந்த நிமிடங்கள் தான் அந்த கபருடைய வீட்டிலே நமக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற நியதியை வைத்து நாம் ஒவ்வொருவரும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் தனிமையிலே இருந்தாலும், கூட்டாக இருந்தாலும், சொந்த ஊரிலே இருந்தாலும், வெளியூரிலே இருந்தாலும், நண்பர்களுடன் இருந்தாலும், வெளிநாட்டிலே இருந்தாலும், எச்சந்தர்ப்பத்திலும் படைத்த அல்லாஹ்வை பயந்து இறையச்சம் கொண்டு தக்வா கொண்டு நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாமிய ஆத்மீக துறையில் அல்லாஹ் எந்த அளவு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ, சொல்ல வேண்டும் என்று உள்ளங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆத்மீக துறையில் அல்லாஹ் நமக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கின்றானோ அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பொருளாதார துறையிலும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். பொருளாதாரத்தை இஸ்லாம் என்பது நூற்றுக்கு நூறு விதம் மறுக்கவில்லை. பொருளாதாரத்தை இஸ்லாம் என்பது நூற்றுக்கு நூறு விதம் அது தேவையில்லை, அது அத்தியாவசியம் இல்லை என்பதாக மறுக்கவில்லை. எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது, உதாரணமாக ஒரு மனிதன் இந்தியாவிலே இருக்கிறான், அவன் நம்மளுடைய நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தண்ணியை கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது, கடலை கடந்து வேண்டி வர வேண்டி இருக்கின்றது. இதற்காக வேண்டி அவனுக்கு கப்பல் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய சொந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய கப்பல் நோக்கம் அல்ல, தண்ணீர் நோக்கம் அல்ல. இதே போன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பணம் என்பது, பொருளாதாரம் என்பது இருக்கிறது அல்லவா, அது கப்பலை போன்றுதான். நம்முடைய ஆகரத்தை சம்பாதிப்பதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, சொர்க்கத்தை போய் சேர்வதற்கு அல்லாஹ் தந்த ஒரு கப்பல் தான் நம்மளுடைய பொருளாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த பொருளாதாரத்துக்கு பின்னால் நாம் சென்று விடாமல் பொருளாதாரத்தை நோக்கமாக்காமல் பொருளாதாரத்தை நம்முடைய தேவையாக, நம்முடைய சொர்க்கத்தை சொர்க்கத்தின் பக்கம் நாம் கால்பாதம் விதிப்பதற்குரிய ஒரு தேவையாக, ஒரு காரணமாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த பொருளாதாரம் என்பது நமக்கு உலகத்திலும் ஆகுரத்திலும் பிரயோஜனம் அளிக்கும் என்பதை நாம் அனைவர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதே அமைப்பிலே காரூன் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் பெரிய ஒரு பணக்காரர், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தான். அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறான், அந்த மனிதனையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் தான் பெரும் பணக்காரர் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். இவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உனக்கு தந்த செல்வத்திலே இருந்து நீ மக்களுக்கு கொடுத்து உன்னுடைய நோக்கம் ஆகிரத்தாக ஆக்கிக்கொள். அல்லாஹ் உனக்கு என்ன விடயங்களை தந்திருக்கிறானோ, பொருளாதாரம் தந்திருக்கிறான், இந்த பொருளாதாரத்தினுடைய நோக்கம் துனியாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உலகத்துடனுடைய நோக்கத்தை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம், உன்னுடைய நோக்கத்தை ஆகிரத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செலவழிப்பதாக இருந்தாலும், ஒரு ரூபாய் செலவழிப்பதாக இருந்தாலும் அதிலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து செய்யுங்கள் என்று விட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இருப்பது அனைத்தையும் கொடுத்து விட்டு, கையிலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து விட்டு மக்களிடத்திலே நீங்கள் கை நீட்டக்கூடியவளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கென்று சில பகுதிகளை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் மற்ற மக்களுக்கு கொடுங்கள். அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலை, எப்படி மற்ற மக்கள் எவ்வளவு பேர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்து நான் உன்னை பணக்காரன் ஆக்கியதை போன்று அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலை, அல்லாஹ் உனக்கு எவ்வாறு உபகாரம் செய்தானோ அதே போன்று ஏழை எளியோர்களுக்கும் உன்னுடைய பணத்திலே இருந்து நீ கொடுப்பாயாக. அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வலா தபதில் ஃபசாதில் அர்ல், உனக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலே இருந்து ஏழை எளியோர்களுக்கு நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் பூமியிலே பெரும் குழப்பங்களும் பசாதுகளும் நேரிடும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காரூனை பார்த்து அருள்மறையிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். ஆக அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பதை இஸ்லாம் என்பது ஆதரிக்கிறது. அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவனுடைய ஆகரத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும், மற்ற மக்களுடைய உள்ளங்களை அவன் குளிர்ச்சிப்படுத்த வேண்டும், ஏழை எளியோர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும். நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பிரயோஜனத்தை அந்த பணத்தின் மூலமாக அவன் இவ்வுலகிலும் ஆகரத்திலும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறுவடை காலகட்டம், அனைவர்களுடைய உள்ளங்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அனைவர்களும் தான் இவ்வளவு நாளும் கண்ட கஷ்டத்துடைய பலனை, தான் பட்ட அந்த சிந்திய வேர்வை, தன்னுடைய மனைவிகளை தன்னுடைய குடும்பங்களை அனைத்தையும் துறந்துவிட்டு இரவென்று பாராமல், பகலென்று பாராமல், வெயிலென்று பாராமல், மழையென்று பாராமல், அவர்கள் பட்ட கஷ்டம், அந்த 4 மாத கஷ்டத்தின் பிரயோஜனத்தை, அதனுடைய ரிசல்ட்டை அடைந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் அனைவர்களும் விவசாயிகளாக நாம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறுவடை காலம் என்கிற பொழுது ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அறுவடை காலம் என்பது அல்லாஹ்வை மறக்கக்கூடிய காலம் அல்ல, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு காலம். அறுவடை இல்லை என்று சொன்னால், மழை பெய்து விட்டது, அறுவடை நாசமாகிறது என்றால் அனைவர்களும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவோம், நாம் துஆக்களை செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கணவான்களே, இந்த அறுவடையுடைய காலத்தில் நம்மளோட கையிலே காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது என்று நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து நம்முடைய சுப தொழிலைகள் இல்லாமல் நாம் நம்முடைய விவசாயங்களிலே நாம் மூழ்கி விடுவது என்பது இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் முக்கியமான ஒரு விடயம் ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் 32 இடங்களில் அல்லாஹ் நினைத்து பேசியிருக்கின்றான். அல் குர்ஆனில் தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் அகீமு ஸலா வஆது ஸகா, தொழுகையை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றுகின்றீர்களோ அதே போன்று நீங்கள் ஜகாத்தையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் 32 இடங்களில் அழகான முறையில் நமக்கு கூறுகிறான். இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய பின் கருத்து என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன முசீபத்துகள் வருமோ, என்னென்ன சோதனைகள் வருமோ, அத்தனை சோதனைகளும் அத்தனை கஷ்டங்களும் அவன் ஜகாத் கொடுக்கவில்லை என்றாலும் வரும். ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் என்ன ஆபத்துக்கள், என்ன முசீபத்துக்கள், என்ன சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வருமோ அதே போன்றுதான் ஒரு மனிதன் என்பவன் ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையின் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் என்பதை அல்லாஹ் அந்த இடத்திலே நமக்கு குர்ஆனிலே சூசகமான முறையில் உணர்த்தி கொண்டிருப்பதை உலமாக்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கூட்டம் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இல்லா இப்தலாஹுல்லாஹு பிஸ்ஸிரீன், அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை, அல்லாஹ் அந்த ஊராரை, அந்த சமூகத்தாரை அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். ஒரு மனிதர்கள் ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊருக்கு, அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக பஞ்சம் வந்து சேரும் என்ற விடயத்திலே எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. நபி அவர்கள் இன்னும் ஹதீஸிலே சொன்னார்கள், லம் யம்னஉ ஜகாத் அம்வாலிஹிம், அவர்களுடைய ஜகாத், அவர்களுடைய அறுவடையுடைய, அவருடைய பணத்துடைய ஜகாத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது சோதனை தண்டனை என்ன என்றால் மழையை அல்லாஹ் இறக்க மாட்டான், வறட்சியிலே அவர்களை போட்டு விடுவான். அவர்கள் பத்து பதறுது என்பார்கள், வறட்சியும் கஷ்டமும் பெரும் சஞ்சலத்திலே அல்லாஹ் மழையை தடுத்து விடுவான். மிருகங்கள் இல்லை என்று சொன்னால், மிருகங்கள் இல்லை என்று சொன்னால் மழை கூட பெய்யாது. மிருகங்கள் இல்லை என்று சொன்னால் பூமியிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க மாட்டாது. ஆக அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் ஜகாத் என்பதை மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயம் மறந்துவிட்டது. நம்முடைய சமுதாயம் கடமை என்று ஏற்றுக்கொள்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் கொடுத்து வந்த ஜகாத்துடைய ஒரு ஒட்டகத்திலே இருந்த ஒரு கயிற்றை மறுத்ததற்காக வேண்டி நான் யுத்தம் செய்ய தயாராகுவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியிட்ட சம்பவங்கள் புகாரி தரிப்பிலே பதியப்பட்டிருக்கின்றது. அப்படியான முக்கியமான கடமையாகிய ஜகாத் இந்த சமுதாயத்தில் மறந்துவிட்டது. அறுவடை காலம் என்ற சந்தோஷத்தில் கை நிறைய காசிகள் இருக்கிறது, அறுவடை இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் ஏழைகளை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜகாத் என்ற கடமையை மக்கள் ஏதோ மறந்ததை போன்று இன்று நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களில் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். ஒரு சகோதரரை சந்தித்து பேசும் பொழுது அவர் அழுகின்றார். கிட்டத்தட்ட அவர் 40 வருடமாக அவர் விவசாயம் செய்கிறார், வெள்ளாமை செய்கிறார். ஒரு போகத்துக்கு 500 மூடைகள், ஒரு போகத்துக்கு 500 மூடைகளுக்கு மேலால் அவர் அறுவடை செய்யக்கூடிய பெரிய ஒரு கோடியாராக இருக்கின்றார். அவர் அழுகின்றார். அந்த தவறிலே சந்தித்து பேசும் பொழுது நான் ஒரு போகம் கூட இந்த சொத்திலே ஏழைகளுக்காக வேண்டி நான் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று அவர் அழுகின்றார். 40 போகம். அன்புக்குரிய கணவான்களை, சகோதரர்களை பாருங்கள், இன்று எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஜும்மாக்கள் ஓதப்படுகின்றது, ஜகாத்துடைய முக்கியத்துவங்கள் இன்று வழங்கப்படுத்தப்படுகின்றது. இன்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இன்று வீடு செல்லக்கூடிய கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த ஜகாத்துகளை கணக்கு பார்த்து செறிவர கொடுத்து ஏழைகளுடைய பசியையும் ஏழைகளுடைய கஷ்டங்களையும் நீக்கி நம்முடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியதுதான், வளர்க்கக்கூடியதான் இந்த ஜகாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கூட்டத்தை பத்தி அவருடைய அருள்மறையிலே கூறுகின்றார். அவருடைய தந்தை அழகான முறையில், நல்ல முறையில் சம்பாதித்து அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னுடைய அறுவடையிலே அறுவடையை மூன்றாக பிரிப்பார். அறுவடையை அவர் மூன்றாக பிரிப்பார். ஒன்று தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டும், இன்னொன்று ஏழைகளுக்காக வேண்டும், இன்னொன்று அடுத்த போகம் வெள்ளாமை செய்வதற்காக வேண்டி. இப்படி தன்னுடைய அறுவடையிலே வரக்கூடிய லாபத்தை இவர் மூன்றாக பிரிப்பார். இது அந்த தந்தையுடைய ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் காலம் கடந்தது, தந்தையும் மரணித்து விட்டார். பிள்ளைகள் அனைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள், சொல்கின்றார்கள், வாப்பா பார்த்த பழையான வேலையை நாம் பார்த்துவிடக் கூடாது, நம்மளுடைய வாப்பா நமக்கு ஒன்றுமில்லாமல் சொத்து அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அவர் சென்று விட்டார். அவர் பார்த்த பிள்ளையான வேலையை நாம் பார்க்க கூடாது. அறுவடை நாளைய நாள், நாளைய தினம் ஏழைகள் எல்லாரும் வந்து நம்மளுடைய வயலிலே போட்டி போட்டுக் கொண்டு நிற்பார்கள். அவர்கள் பெறுவதற்கு முன்னால் அல்லாஹ் யதுல் அன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், ஏழைகள் யாரும் பெறுவதற்கு முன்னால் நாம் இரவோடு இரவாக போய் அறுவடை செய்து கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டுகிறார்கள் சகோதரர்கள் அனைவர்களும் சேர்ந்து. அனைவர்களும் உறுதி எடுக்கின்றார்கள், நாளை விடுவதற்கு முன்னால் நாம் போய் அறுவடை செய்து கொண்டு வருவோம், ஏழைகளுக்கு ஒரு நெல்லு துளியையும் நான் காட்டக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவர்கள் தூங்குகின்றார்கள். அவர்கள் உண்மையிலே அன்புக்கினை சகோதரர்களே பாவம் செய்யவில்லை, அவர்கள் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கவில்லை, நாங்கள் ஜகாத்தை கொடுக்க கூடாது என்று அவர்கள் உறுதி எடுத்துக் கொண்டு தூங்குகிறார்கள், பாவத்துடைய சிந்தனையுடன் தூங்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையை பாருங்கள், இரவோடு இரவாக அவருடைய அனைத்து நெற்பயிர்களும் அப்படியே அல்லாஹ் கருக்கி விடுகிறான். இரவோடு இரவாக தன்னுடைய நெற்பயிர்கள் அனைகளும் நெருப்பினால் கருகி விடுகிறது. இவர்கள் காலையிலே நேரத்தோடு தஹஜ்ஜத்து கிளம்பி சென்று பார்க்கிறார்கள், தன்னுடைய நெற்பயிரை காணவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், நாம் வழிமாறி வந்து விட்டோமா, நாம் வழிமாறி வந்து விட்டோமாக்கும் என்று அவர்கள் தன்னுக்குத்தானே பேசிக் கொள்கிறார்கள். ஏன் அவ்வளவு அழகாக அறுவடையை கொடுத்திருந்தான், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே வந்த மோசமான நீயத், ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது, அவர்கள் என்னையாவது செய்யட்டும், தானும் தன்னுடைய குடும்பமும் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் தூங்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய நெற்பயிரை அல்லாஹ் அப்படியே கருக்கி விடுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், கியாமத்துடைய நாளையிலே, கியாமத்துடைய நாளையிலே சில கூட்டங்களுக்கு யௌம யுஃமா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிவாஹுஹும், அந்த நரகத்துடைய நெருப்பிலே சில பேர்களுடைய நெற்றிகளும் சில பேர்களுடைய தோள்பட்டைகளும் சில பேர்களுடைய முதுகுகளுக்கும் அல்லாஹ் சூடு போடுவார், நெருப்பினால் சூடு போடுவார். அவர்கள் யார் தெரியுமா, ஜகாத்தை கொடுக்காமல் ஏழை எளியோர்கள் தன்னுடைய வீடு வந்து ஜகாத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்காமல் தட்டி விட்டவர்கள், அவர்களை புறக்கணித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாளையிலே நரக நெருப்பிலே நரகத்திலே வைத்து அவர்களுக்கு சூடு போடுவார். இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் மூன்று விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். ஃபதுக்வா பிஹா ஜிவாஹுஹும் அவருடைய நெற்றிகளும், வஜுனூபுஹும் அவருடைய தோள்பட்டைகளும், வலுஹூருஹும் அவருடைய முதுகுகளுக்கும் அல்லாஹ் சூடு போடுவார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சில தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதும்பொழுது எழுதுகிறார்கள், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூன்று உறுப்பையும் குறிப்பாக பேசுகிறான், நெற்றி தோல் புஜம் முது, இந்த மூன்று உறுப்பையும் அல்லாஹ் ஏன் பேசுகிறார் என்று சொன்னார். ஒரு மனிதன் ஒரு போய் ஒரு பணக்காரிடத்திலே ஒரு விவசாயிடத்திலே ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி சென்று சதக்காவுக்காக வேண்டி சென்று ஒரு ஏழை சென்று எனக்கு என்னுடைய எனக்குரிய காசியை தாருங்கள் என்று அல்லது ஜகாத் கொமிட்டியாலேயோ ஒரு மனிதனுக்கு போய் ஜகாத் கேட்கும் பொழுது ஆரம்பமாக அவனுடைய அந்த வெறுப்பை நெற்றியிலே காட்டும், ஆரம்பமாக அவனுடைய வெறுப்பை நெத்தி சுழிக்கும். இது ஒரு மனிதனுடைய இயல்பு, அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பள்ளி விடயத்துக்காக வேண்டி அல்லது ஊர் விடயத்துக்காக வேண்டி யாரையாவது நாளை போய் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் ஆரம்பமாக அவருடைய நெத்தியை அவர்கள் சுருக்குவார்கள். இரண்டாவது தரம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தோள்பட்டையை காட்டி கொஞ்சம் அங்கால வேற ஏதோ பேச்சிலே நிற்குமாறு நிற்கிறதை போன்று அவர்கள் சகிக்கினை செய்து தன்னுடைய தோட்பட்டையை அங்குமிங்கும் அவர்கள் திருப்புவார்கள். என்ன, தன்னுடைய வெறுப்பை அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக ஜகாத் கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று தன்னுடைய புறமுதுகை காட்டி செல்வார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த உறுப்புகள் ஜகாத்தை கொடுக்க மறுத்ததோ, எந்த உறுப்புகள் மூலமாக தன்னுடைய அதிருப்தி வெளியானதோ அந்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் சூடு போடுகிறார் என்பதாக உலமாக்கள் அழகான முறையிலே சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு விடயத்தையும் வைத்து நம்முடைய உலமாக்கள் சொல்லும்படி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு ஊருக்கு நெருப்பினால் வரக்கூடிய சோதனை, நெருப்பினால் வரக்கூடிய சோதனைகள் அதன் என்ன எதன் காரணம் என்று சொன்னால், ஜகாத்துடைய விடயத்தில் அவர்கள் மோசடி செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நெருப்பினால் சோதனையை கொடுப்பார். திடீர்ந்த மாதிரி கடை பத்துது, ஊடு பத்துது, வயல் பத்துது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய காரணம் என்ன என்றால், ஜகாத்துடைய விடயத்தில் ஒரு சமுதாயம் குறைபாடு செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நெருப்பினாலான சோதனையை அந்த ஊருக்கு இறக்கி வைப்பான் என்பதை உலமாக்கள் இந்த ரெண்டு சம்பவத்தில் இருந்தும் நமக்கு தெளிவடுத்திருந்தார்கள். ஆகவே அன்புக்குரிய நான்கிலே ஜகாத்துடைய தத்துவம் என்ன, ஜகாத்துடைய தத்துவம் என்ன தெரியுமா, இவன் கஷ்டப்படுகிறான், இவன் உழைக்கிறான், இவன் இரவு பகலாக பாடுபடுகிறான், தான் உழைத்து
எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஏழைகளுக்கு இவன் கொடுக்கிறான் அல்லவா, இதனுடைய யதார்த்தம் என்ன என்றால் நான் பணத்துக்கு அடிமை இல்லையா அல்லாஹ், நான் பணத்துக்கு அடிமை இல்லை என்றதை அவன் ஜகாத்தின் மூலமாக தன்னுடைய உண்மையிலே ஒரு மனிதனிடத்திலே ஆகப்பெரிய ஒரு ஜகாத்துடைய கருத்து சுத்தப்படும். ஜகாத்துடைய கருத்து சுத்தப்படும். சுத்தம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை சுத்தப்படுத்துவதற்கு முன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை சுத்தப்படுத்துவதற்கே இதுதான் ஆகப்பெரிய சுத்தம். உள்ளத்திலே யாருக்கும் கொடுக்கலாம், பாப்பாக்கு கொடுக்கிறது பெரிய விடயம் அல்ல, உமாவுக்கு கொடுக்கிறது பெரிய விடயம் அல்ல, கூட பிறந்த சகோதரர்களுக்கு கொடுப்பது பெரிய விடயம் அல்ல. ஆனால் ஒன்றுமே சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு கொடுப்பது என்பது இருக்கிறதே, அதற்கு உள்ளம் இடம் கொடுக்க மாட்டார். இது அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை கசக்கி புளிந்து இவன் பணத்தின் மூலமாக செயலின் மூலமாக இவன் ஜகாத் கொடுக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே இவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்தை இவன் சுத்தப்படுத்துகிறான். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து இருக்கிறது, ஜகாத் என்பது ஏழை வரி, ஜகாத் என்பது ஏழை வரி. இது பிழையான ஏழை வரி என்று சொல்லக்கூடாது. வரி என்றால் என்ன? செக். ஒரு மனிதன் செக்ஸ் காட்டும் பொழுது விரும்பி காட்டுவதல்ல, பொறுப்புடன் தான் காட்டுவது. செக்ஸ் என்பதை இஸ்லாம் மறுக்கிறது, அதை ஹராம் என்று சொல்கின்றது. ஒரு மனிதன் வீட்டுக்கு வந்து செக்ஸ் கேட்கும் பொழுது நாம் அதை யாரும் விரும்பி கொடுக்க மாட்டோம், ஒரு வெறுப்புடன் ஒரு அதிருப்தியுடன் தான் கொடுக்கும். அப்பொழுது இந்த ஜகாத் என்பது ஏழை வரி என்று சொல்வது எங்கே பொறுத்து? நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை, நம்மளுடைய பணத்திலே இருந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாம் வெறுப்புடன் கொடுக்க கூடாது. அது ஒரு இபாதத். ஜகாத் என்பது வரி அல்ல, ஜகாத் என்பது ஒரு இபாதத். அதை நாம் எவ்வாறு தொழுவதற்கு ஆசையுடன் நாம் தொழுகின்றோமோ அதே போன்று இந்த ஜகாத் என்ற இபாதத்தையும் ஆசையுடன் விருப்பத்துடன் நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இஸ்லாம் அறிவித்திருந்தது. ஜகாத்துடைய கருத்து அன்னமா, அபிவிருத்தி, வரக்கத், செழிப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த செழிப்பும் இந்த வரக்கத்தும் இந்த அபிவிருத்தியும் யாருடைய வாழ்க்கை? ஜகாத் கொடுப்பவனுக்கா, ஜகாத் வாங்குவவனுக்கா? நாம் அனைவர்களுக்கும் வெளியாக வழங்குகிறது. ஜகாத் கொடுக்கிறோம், நாம் நஷ்டம் அடைகிறோம், ஏழை லாபம் அடைகிறான். உண்மையிலே இதெல்லாம் ஜகாத் என்றால் அபிவிருத்தி என்றால் ஜகாத் வாங்குபவன் வளர்வதல்ல, ஜகாத் கொடுப்பவன் வளர்கின்றான். ஜகாத் கொடுப்பவன் தான் வளர்கின்றான். வெளியிலே பார்ப்பதற்கு தன்னுடைய பணம் குறைவதை போன்று இருக்கிறது. யதார்த்தம் இதுவல்ல, ஹகீகத் இதுவல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவன் இவனுடைய வாழ்க்கையில்தான் வளர்ச்சியும் வரக்கத்தின் செழிப்பும் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்கிறது அல்லவா, சைன்யமாகிய ஔசாகம், அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஊத்தைகள், நம்முடைய படத்திலே இருக்க வேண்டிய ஊத்தைகள். இந்த ஊத்தையை கொண்டு நாம் வளர முடியுமா? ஊத்தையை கொண்டு நாம் வளர்வதல்ல. இது இந்த ஊத்தையை நாம் நீக்கினோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் வளர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அடைப்பு தான் அந்த ஊத்தை. ஒரு பைக் இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்துக்கு போய் சேர வேண்டிய பெட்ரோலை ஒரு ஏதோ ஒரு கார்புரேட்டரில் ஏதாவது ஒரு அடைப்பு ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த வாகனம் செல்ல மாட்டார், அடைத்து அடைத்து செல்லும், அதை பாதிப்பது கஷ்டம். இதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத் நம்முடைய பணத்திலே ஏழைகளுக்கு ஊத்தை, அது நம்முடைய பணத்திலே இருக்க வேண்டிய ஊத்தை. அதை நாம் அந்த ஊத்தையை எடுக்கும் பொழுதுதான் கால்வாய் இருக்கிறது, வாய்க்கால்கள் இருக்கிறது, நாம் அனைவர்களும் விவசாயிகளாக இருக்கிறோம், வாய்க்காலை துப்புரவு செய்வார்கள். ஏன்? அடைப்புகள் இருந்தால் அந்த அடைப்புகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக அழகான முறையிலே அந்த நீர் ஓட்டம் என்பது காணப்படும். இதே போன்றுதான் நம்மளுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த ஊத்தைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். இந்த ஊத்தைகளை இல்லாமல் ஆக்குவதுதான் ஜகாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு சொந்தமல்ல. ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்காமல் வீடு கட்டுகிறான், கார் ஓடுகிறான், பங்களா காட்டுகிறான், நல்லா ஒழுங்கிக் கொள்ளுங்கள், அவன் ஊத்தையுடன் பசித்துக் கொண்டிருக்கிறான். அது கார் அல்ல, அது ஊத்தை. அவன் ஓடுவது கார் அல்ல, அவன் ஊத்தையை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏழைகளுக்கு போக வேண்டிய உரிமையை இவன் ஓட்டிக் கொண்டு செல்கிறான். அன்புக்குரியவர்களே, ஜகாத் ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுக்கு பிறகு முழு உலகத்திலேயும் ஒரு கணக்கெடுக்கப்பட்டது. முழு உலகத்திலே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அதுல 250 பேர் சேருகிறார்கள். முழு உலகத்திலே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் 250 ஆக கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அதுல 250 பேர்கள் ஒன்று சேர்த்து அவருடைய முழு பணத்தில இருந்தும் 4% தக்காத் கொடுக்கப்படுமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே 40 பில்லியன் டாலர் உலகத்துடைய வறுமையை போக்கிவிடலாம். உலகத்துடைய வறுமையை போக்கிவிடலாம். அன்புக்குரியவர்களே சகோதரர்களை பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணக்காரர்களும் 250 பேர் சாதாரணமாக, ஆக குறைந்தது 250 பேர் ஒன்று சேர்ந்து அவருடைய முழு பணத்திலே இருந்தும் 4% வெளியாக்கினால் 40 பில்லியன் டாலர் அதன் மூலமாக முழு உலகத்துடைய வறுமையை நீக்கிவிடலாம் என்று சொன்னார். நம்முடைய பள்ளி குடியிருப்பிலே எத்தனை பேர்கள் இருக்கு? 2000 பேர் இருக்கின்றோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களை ஏழை எத்தனை குடும்பம் இருக்கு? 1000 குடும்பம் இருக்கிறது, ஏழை எத்தனை குடும்பம் இருக்கும்? ஏழைகள் என்று கஷ்டப்படக்கூடிய எத்தனை குடும்பம் இருப்பார்கள்? ஆக கூடினது ஒரு 100, ஆக கூடினது ஒரு 100 பேர் இருப்பார்கள். இந்த 2000 பேர்களும் இந்த 2000 குடும்பமும் சேர்ந்து இந்த 100 குடும்பத்தை அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியுமா? முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியுமா? முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் தக்காத்துடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும். நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த தக்காத்துகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பிரயோஜனம் என்பது அது பன்மடங்காக மாறுகிறது. அனுப்பி வைக்கிறார்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக. காலம் கடக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய காலத்தில் முஆத் அலி அல்லாஹு தாலாவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 1/3 உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நான் மக்களிடத்தில் செக்ஸ் வாங்கும்படி உங்களுக்கு சொல்லவில்லை, நீங்கள் எதற்காக வேண்டி வாங்கினீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், யா ஹலீஃபா, யா அமீர் அல்முமினீன், நாங்கள் செக்ஸ் வாங்கவில்லை, மாறாக நாங்கள் ஜகாத் வசூலித்தோம். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் அனைவர்களுக்கும் கொடுத்துவிட்டு மிச்சமானதை நாங்கள் உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறோம். எங்களுடைய ஊரிலே அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் அனுப்பி இருக்கிறது டெக்ஸ் அல்ல, எங்களுடைய சக்காத்திலே இருக்கக்கூடிய மீதமான பணம். அடுத்த வருடம் அவர்கள் அரைவாசி அனுப்புகின்றார்கள். உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய காலத்தில் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர்களை ஈராக் நாட்டுக்கு சக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர்கள் போய் கடிதம் அனுப்புகிறார்கள். அவர்கள் சக்காத் நாங்கள் வசூலிப்போம், அனைத்து ஏழைகளுக்கும் கொடுத்து விட்டோம், கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது, வாங்குவதற்கு ஆள் இல்லை, இப்பொழுது என்ன செய்ய இந்த காசு? அவர்கள் சொல்கிறார்கள், சில வாலிபர்கள் இருப்பார்கள், திருமணம் முடிப்பதற்கு மகர் வாங்க வசதி இல்லாமல் அந்த வாலிபர்களுக்கு நீங்கள் மகர் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைங்கள். அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதுகிறார்கள், நாங்கள் மகர் வாங்கி வாலிபர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம், மீண்டும் மிச்சம் இருக்கிறது. சொன்னார்கள், அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்கள், நாங்கள் அடிமைகளையும் வாங்கி உரிமை விட்டு விட்டோம், என்னிடத்திலே பணம் மிச்சமாக இருக்கிறது. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், இதுதான் ஒரு கூட்டு தக்காத்தின் மூலமாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடை. உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லா ஆப்பிரிக்கா என்ற நாட்டு யஹ்யா இப்னு முயீன் ரஹிமஹுல்லா அவர்களை தக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி கூட்டான முறையில் தக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஜகாத்தை வசூலிப்போம், கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு பாதையிலும் நாங்கள் கூவிக்கொண்டு செல்வோம். ஐநல் காரிமூன், ஐநல் யதாமா, ஐநல் நாக்கிபூன், கடன்காரர்கள் யாராவது இருக்கிறீர்களா? திருமணம் முடிக்க வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஏழைகள் இருக்கின்றீர்களா என்று நாங்கள் ஒவ்வொரு சந்தி சந்தியாக நாங்கள் கூவிக்கொண்டு சென்றோம். அப்பொழுது அங்கே ஏழைகளை காணவில்லை என்று அங்கே யஹ்யா இப்னு முயீன் ரஹிமஹுல்லா அவர்கள் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கடிதம் அனுப்புகின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய இனவான்களை சகோதரிகளே, நான் என்ன விடயம் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஜகாத்தை அவன் பூர்த்தியாக கொடுக்கும் பொழுது தனிப்பட்ட முறையிலும் ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கலாம், தவறு அல்ல. ஆனால் கூட்டாக ஜகாத் கொடுப்பது அது பல பிரயோஜனத்தை இட்டு செய்யும். அது அதன் மூலமாக பல பிரயோஜனங்களை சமுதாயம் அடைந்து கொள்ளும். நான் இவ்வளவு நேரமும் சொன்ன பிரயோஜனங்கள், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய 2000 குடும்பம் ஒன்று சேர்ந்து 100 குடும்பத்தை கட்டி எழுப்பினால் அல்ஹம்துலில்லா அந்த 100 குடும்பமும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்வார், எவ்வளவு சந்தோஷமாக வாழ்வார். ஆகவே இங்கு மக்கள் சொல்கிறார்கள், நான் உழைக்கிறது எந்த குடும்பத்துக்கே போதா, எந்த அறுவாட போதா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான், இதிலையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா என்று இன்று ஆட்கள் லோ பேசுகிறார்கள், சட்டம் பேசுகிறார்கள். அன்புக்கினியவர்களே, சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தந்ததை நாம் கொடுப்போம், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய செல்வத்திலே அபிவிருத்தியை செய்வான், நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் மேலும் மேலும் அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கும். ஆகவே இந்த கட்டத்தில் நம்முடைய இந்த அறுவடை காலமாக இருக்கிறது. ஆக குறைஞ்ச அளவு தக்காத்திலே 20 மூட வழங்கி சென்று சொன்னால் 1 மூட தக்காத் கொடுக்கும், 20 மூட. ஆக குறைஞ்சது 10 மூட விளைஞ்சா தக்காத் கொடுக்க தேவை, 15 மூட, 18, 19 தக்காத் கொடுக்க தேவை. ஆக குறைஞ்ச நிசாப் 20 மூட, 20 மூட விளைஞ்சா அவர் 1 மூட கொடுக்கணும், 100 மூடைக்கு 5 மூட கணக்கு பார்த்து கொடுக்கணும். அதே போன்றுதான் இது யாருக்கு கொடுக்கிறது இந்த தக்காத்? இன்று எத்தனை பேர்கள் தக்காத்தை அப்படியே எடுக்கிறார்கள், அந்த பாப்பாவுக்கும் உமாவுக்கும் கொடுக்கலாம், அந்த பாப்பாவுக்கும் உமாவும் தக்காத் கொடுக்க முடியாது. அதே போன்றுதான் தன்னுடைய செலவீனம் கடமையான தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் தக்காத் கொடுக்க முடியாது. ஒரு மனிதர் தன்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் தக்காத் கொடுக்க முடியாது, அதே போன்றுதான் தன்னை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தக்காத் கொடுக்க முடியாது. உறவினர்களிலே ஏழைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தக்காத்தை கொடுக்கலாம். யார் ஏழை? ஏழை என்ற பொழுது யாரை நாம் ஏழையாக கணிக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திலே ஏழை யாராக நாம் கணிப்பிடுவோம் என்ற பல பிரச்சனைகள் நமக்கு வரும். ஏழைக்குரிய வரைவிலக்கணத்தை உலமாக்கள் எழுதுகிறார்கள். அன்பிக்கிறவர்களே, ஒரு மனிதனிடத்தில் ஆக குறைஞ்சது ஆக கட்டைசி மட்டும் பார்ப்போம் என்று சொன்னால் சோறு ஆக்கிறதுக்கு அரிசி, கறி ஆக்கிறதுக்கு கறி, இவர் ஏழு. பகலைக்கு சோறு ஆக்கிறதுக்கு அவர்களிடத்தில் சாப்பாடுடைய வசதிகள் இருக்கின்றது, சோறு ஆக்கிறதுக்கு அரிசி இருக்கிறது, ஆனால் கறிக்குரிய எந்த ஏற்பாடும் இல்லை, அவருடைய கையில காசு இல்லை என்றால் இவர்கள் இவருக்கு இந்த காசு கொடுக்க வேண்டும். கடன்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த கடன்காரர்களுக்கு இந்த காசு கொடுக்கலாம். அதே போன்றுதான் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மாநிலத்தின் குழு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த காசு கொடுக்கலாம். வழிபோக்கர்கள் தீ தவிரில்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காக வேண்டும் இந்த காசு கொடுக்கலாம் என்ற ஆழமான சட்டத்தங்கள் மார்க்கத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் அறுவடை செய்து வந்து அறுவடை செய்து வார உரையை அந்த கையிலே அனைத்துக்கும் நாம் கணக்கு பார்த்து நம்முடைய தக்காத்துகளை நாம் குறுப்பமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்க செய்வதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே எல்லாம் அல்ல, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பரக்க செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ், என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி தந்திரியா அல்லாஹ், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகளை சுரிந்திரியா அல்லாஹ், பாவிகளாக கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், பலவீனமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பணத்திலே இருந்து எங்களுடைய அறுவடையிலே இருந்து தாங்கள் 100க்கு 100% பூர்த்தியான முறையில் நீ சொன்ன பிரகாரம் தக்காத்துகளை கொடுத்து கூட்டான முறையில் அதுவும் தக்காத்துகளை கொடுத்து இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வறுமைகளை போக்கி அனைவர்களும் சந்தோஷமாக செழிப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய வரிகளை கொடுத்து எங்களுடைய விவசாயத்திலே வரக்கூடிய லாபத்திலே இருந்து இந்த பள்ளிக்கு நாங்கள் வருவாய்களை கொடுத்து அதனுடைய வரிகளை கொடுத்து நாங்கள் இந்த பள்ளியையும் எங்களுடைய ஊரையும் கட்டியெழுப்பக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் யா அல்லாஹ், அவருடைய ரத்தங்களை வேர்வைகளாக சிந்தினார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையிலே பரக்க செய்திரியா அல்லாஹ், எத்தனையோ பெற்றோர்கள் யா அல்லாஹ் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபரை பொருத்தத்தின் பூங்காவரமாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், எங்களுடைய ஊரை சேர்ந்த சில மனிதர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கபாவை சந்திக்க இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய ஹஜ் செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் பரக்க செய்திரியா அல்லாஹ், அவருடைய ஹஜ்ஜையா அல்லாஹ் கபூல் செய்திரியா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாத்திரியா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் பரக்க செய்திரியா அல்லாஹ், உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை
www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.